الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم
கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உங்கள் முன்னால் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாக தொடங்குகிறேன். அல்லாஹ் நமக்கு நேர் வழியை தருவானாக, நல்ல கல்வியை தருவானாக, சத்திய பாதையிலே சத்தியவாதிகளோடு அல்லாஹ் நம்மை நிலைத்திருக்க உதவி செய்வானாக. தொடர்ந்து مسائل الجاهلية التي خالف فيها رسول الله صلى الله عليه وسلم أهل الجاهلية அறியாமை கால பழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள், கொள்கை கோட்பாடுகள், இவற்றில் அந்த அறியாமை கால மக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மாறுபட்டு நடந்தார்கள் என்ற செய்திகளை நாம் தொடர்ந்து படித்து வருகிறோம். அதிலே இன்று 23வது குறிப்பை இன்ஷா அல்லாஹ் படிக்க இருக்கிறோம். முஆதாது தீனில் லதீன் தஸபு இலைஹி அஷத்தல் அதாவதி வ முவாலாதுஹும் லிமஸ்ஹபில் குஃபார் அல்லதீன ஃபாரகூஹும் அக்மலல் முவாலாத் கம ஃபஅலு. பின்ன மாத்தி போட்டுக்கோங்க. சரி சரி, இப்ப போய் பார்த்துட்டு வா. இந்த 23வது செய்தியிலே சொல்லப்படுகிற கருத்து என்னவென்றால், எந்த மார்க்கத்தை தாங்கள் பின்பற்றுகிறோம் என்று கூறுகிறார்களோ அந்த மார்க்கத்தை வெறுப்பது, அந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களை வெறுப்பது, அதற்கு மாற்றமாக தங்களுக்கு முரண்பட்ட குஃபுருடைய மார்க்கத்தை, குஃபுருடைய மதத்தை, அந்த குஃபுரை சேர்ந்தவர்களை ஆதரிப்பது, நேசிப்பது, அவர்களோடு உடன்பட்டு செல்வது, புரிகிறதா? தாங்கள் எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் என்று நம்புகிறார்களோ அந்த மார்க்கத்திற்கு விரோதமாக செயல்படுவது, எதிராக செயல்படுவது, அந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களிடத்தில் எதிர்ப்பு காட்டுவது, தங்கள் மார்க்கத்திற்கு எதிரான கொள்கையுடைய குஃபுர்வாதிகளிடத்திலே நட்பு வைப்பது, அவர்களை நேசிப்பது, அவர்களுடைய புத்தகங்களை சரிகாணுவது. இந்த செயல் எப்படி? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத்தாகிய யூதர்கள், இவர்கள் தங்களை மூசா நபியின் மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதே மூசா நபி கொண்டு வந்த மார்க்கத்தை, கொண்டு வந்த நபியையும் அந்த நபியை பின்பற்றுபவர்களையும் எதிரிகளாக பார்க்கிறார்கள். அந்த நபி கொண்டு வந்த குர்ஆனையும் அவர்களுடைய மார்க்கத்தையும் தங்களுக்கு முரண்பாடாக பார்க்கிறார்கள், அதை எதிர்க்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த குஃப்ரை, இறை நிராகரிப்பை, ஏனைய பாவமான காரியங்களை அழிப்பதற்காக, எச்சரிக்கை செய்வதற்காக அனுப்பப்பட்டார்களோ அந்த இறை நிராகரிப்பையும் அந்த இறை நிராகரிப்பையுடைய மக்களையும் நேசிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட போது நடந்தது என்ன? மதினாவிலே உள்ள யூதர்கள் நபியிடத்திலே பகைமை கொண்டு மக்காவில் உள்ள குறைஷிகளுக்கு ஆதரவு கொடுத்தார்கள். மக்காவில் உள்ள குறைஷிகளை அவர்கள் ஆதரித்தார்கள், சரி கண்டார்கள்.
ألم تر إلى الذين أوتوا يزعمون أنهم ألم تر إلى الذين أوتوا الكتاب ويقولون للذين كفروا هؤلاء أهدى من الذين آمنوا سبيلا. அதாவது இந்த மதினால உள்ள யூதர்கள் சொன்னாங்க, யாரை பார்த்து? மக்காவில் உள்ள காஃபிர்களை பார்த்து. சூரா அன்னிசாவுடைய 51வது வசனம், அலம் தரையிலல்லதீன ஊத்து நசீபம் மினல் கிதாபி யுமினூன பில் ஜிப்தி வத்தாகூதி வயகூலூன லில்லதீன கஃபரு ஹாஉலாயி அஹ்தா மினல்லதீன ஆமனு சபீலா. நபியே, வேதம் கொடுக்கப்பட்ட மக்களை பார்க்கவில்லையா? அவர்கள் சூனியத்தை நம்புகிறார்கள், ஷைத்தானை நம்புகிறார்கள், காஃபிர்களை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் தான் நம்பிக்கையாளர்களை விட நேர்வழி பெற்றவர்கள் என்று யூதர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். புரியுதா புரியலையா? அன்னிசாவுடைய 51. சரியா? இப்ப உங்களுக்கு ஒரு விளக்கம் தேவை. இந்த பண்பாடு நம் சமூகத்தவரிடத்திலே எப்படி காணப்படுகிறது? இன்றைய காலத்திலே இது எப்படி காணப்படுகிறது என்றால், இன்று தங்களை முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்பவர்கள் அல்லது மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் பலருடைய நிலைப்பாடு இப்படி இருப்பதை நாம் பார்க்கிறோம். முஸ்லீம்களை வெறுப்பார்கள், காஃபிர்களோடு நட்பு வைத்துக் கொள்வார்கள். பல இயக்கவாதிகளுடைய நிலைமை இப்படி இருப்பதை பார்க்கிறோம். முஸ்லிம்களில் தங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்களோடு பகைமை போக்கை அவர்கள் கடைபிடிப்பார்கள். ஆனால் அடிப்படையான அவர் முஸ்லீம், அவரும் இஸ்லாமியுடையவர், ஆனால் அவரை வெறுப்பார்கள். ஆனால் நேரடியாக தம்முடைய மார்க்கத்திற்கு முரண்பட்ட காஃபிர்களுக்கு இணக்கம் செய்வார்கள், அவர்களோடு நட்புறவோடு நடந்து கொள்வார்கள். ஒன்றா? இரண்டாவது, இது ஓரளவுக்கு கல்வி படித்த மக்களுக்கு தெரியும். அதாவது குர்ஆன் சுன்னாவை பேசும்போது நம்மை எதிரிகளாக பார்ப்பார்கள். ஆனால் கிரேக்க தத்துவங்களை, ஃபல்சஃபாக்களை பேசும் பொழுது அதை அவர்கள் சரி காண்பார்கள், அதை ஆதரிப்பார்கள். அதாவது ஹிஜ்ரி 150 பிறகு அப்பாசிய மன்னர்களுடைய காலத்திலே யூனான் கிரேக்கர்களுடைய தத்துவங்கள் எல்லாம் அரபி மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டன. பிறகு என்ன செய்தார்கள்? அரபு மக்கள் அதை படிக்க ஆரம்பித்த போது அதை அடிப்படையாக வைத்து குர்ஆனையும் சுன்னாவையும் விளக்க ஆரம்பித்தார்கள். இதுதான் ரொம்ப லாஜிக்காக இருக்கிறது, தத்துவமாக இருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் நாம் குர்ஆனையும் ஹதீஸையுமே புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக மதுரபுகளை பின்பற்றி வந்தவர்களில் பலர் இந்த தவறான தாக்கத்திற்கு அடிமைகளாக ஆனார்கள். ஆனால் மதுரபுகளுடைய இமாம்கள் அதிலிருந்து விலகி இருந்தார்கள், அதை கடுமையாக சாடினார்கள். அந்த கல்வியை படிப்பதை இறை நிராகரிப்பு, குஃபுர் என்று சொன்னார்கள். ஆனால் பின்னால் வந்தவர்கள் அந்த கல்வியை படித்துவிட்டு ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வுடைய வேதத்தை அந்த கல்வியின் அடிப்படையிலே விளக்க ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு நீங்க பலவராவது பரவலாக கேள்விப்படுறது, இப்போ அதாவது இந்த மதுகபை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களிடத்துல அல்லாஹ்வுக்கு கை இருக்கான்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? இல்லம்பாங்க. அல்லாஹ்விற்கு அழகிய முகம் இருக்கா என்று கேட்டா இல்லம்பாங்க. அப்ப குர்ஆன்ல இருக்குதே, சொல்லப்பட்டிருக்கே என்று சொன்னா அதுக்கு மாற்று கருத்து சொல்லுவாங்க. குர்ஆன்ல இப்படி சொல்லப்பட்டிருக்குது, இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது, இதுக்கு இந்த பொருள் தானே, ஏன் நீங்க அதை நம்ப மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னா, இல்ல வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் அதுக்கு இந்த பொருள் கிடையாது. ஏன் இந்த பொருள் இல்லை என்று அவங்க சொல்றாங்கன்னா, கிரேக்க தத்துவங்களின் அடிப்படையில் அல்லாஹுவை அவர்கள் அளந்து பார்க்கிறார்கள். அப்ப கை இருக்குன்னு சொன்னா அந்த கை எந்த பக்கம் இருக்கு? மனுஷனுடைய கை மாதிரி இருக்குதா? அந்த கையில என்ன இருக்குது? இப்படியெல்லாம் அல்லாஹுடைய சிஃபத்துகளை கற்பனை செய்கிறார்கள். அப்ப இதனால மொத்தமா அந்த சிஃபத்தையே மறுத்து விடுகிறார்கள். அப்ப ஃபல்சஃபா கிரேக்கர்களுடைய தத்துவ அந்த கல்வியை கற்றுக்கொண்டு அவர்களை நேசிக்கிறார்கள், அவர்களோடு நட்பு செய்கிறார்கள். இந்த மார்க்கத்தின் அடிப்படையாகிய குர்ஆன் சுன்னாவை போதிக்கக்கூடிய, பேசக்கூடிய மக்களிடத்திலே வெறுப்பு காட்டுகிறார்கள். அப்ப இந்த 23வது செய்தியிலே என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால்,
எந்த தீனை இவர்கள் தங்களது மார்க்கம் என்று சொல்கிறார்களோ அந்த தீனுக்கு முரண்பாடாக நடந்து கொண்டு குஃபுருடைய மார்க்கத்தை சரிகாணுவது, அதை நேசிப்பது. இருபத்தி நான்காவது செய்தி இதில் என்ன சொல்லப்படுகிறது? இதற்கு முந்தி கூறிய ஒரு விஷயத்தின் கூடுதல் விளக்கம் இதில் சொல்லப்படுகிறது. அதாவது அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் வேதங்களை இறக்கி நபிமார்களை அனுப்பி ஒரே உம்மத்தாக இருக்கும்படி படைத்தான். குஃபுர் என்பது பிரிவு, நல்லா புரிந்து கொள்ளுங்க. குஃபுர் என்பது பிரிவு, இறை நிராகரிப்பு இணை வைத்தல் என்பது பிரிவு. ஈமான் இஸ்லாம் என்பது ஒற்றுமை. அப்ப பிரிந்திருந்த மக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக, ஒரு உம்மத்தாக ஆக்குவதற்காக அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினான், அவர்களுக்கு வேதங்களை இறக்கினான். அந்த நபிமார்கள் சென்றதற்கு பிறகு அந்த நபிமார்களின் பெயரால், அந்த வேதத்தின் பெயரால் மக்கள் முரண்பட்டார்கள், பிளவுபட்டார்கள், மாறுபட்டார்கள். நபி வரதுடைய நோக்கம் என்ன? எல்லாரையும் பிரிச்சு குரூப் குரூப் ஆக்குறதுக்கு வந்தாங்களா? குரூப் குரூப்பா இருக்கிறவங்களை சேர்த்து ஒரு ஜமாத் ஆக்குறதுக்கு வந்தாங்களா? சேர்த்து ஒரு ஜமாத்தாக ஒரு உம்மத்தாக ஆக்குவதற்கு வந்தார்கள். அதுக்காக வேண்டிதான் வேதம் இறக்கப்படுகிறது, சத்தியம் சொல்லப்படுகிறது. ஆனா அந்த நபி போனதுக்கு பிறகு தங்களுக்கு மத்தியில் உள்ள போட்டி பொறாமையின் காரணமாக அவர்கள் மாறுபட்டார்கள், முரண்பட்டார்கள், பிளவுபடுறாங்க. அப்படி பிளவுபடும் போது ஏற்படக்கூடிய மோசமான நிலை என்னவென்றால், அதாவது தன்னை சார்ந்தவர்கள், அதாவது தான் எந்த சமூகத்தை எந்த ஜமாத்தை சார்ந்து இருக்கிறோமோ அந்த ஜமாத்து சொல்வதுதான் சத்தியம், அடுத்த கூட்டம் சொல்வதெல்லாம் தவறு, சத்தியம் எல்லாம் எங்களிடம்தான் இருக்கிறது, அடுத்தவர்களிடத்தில் எந்த சத்தியமும் இல்லை என்று முழுக்க முழுக்க அப்படியே மற்றவர்களை முற்றிலும் வழிகேடர்கள் என்று மறுத்து விடுவது. இது ஆரம்ப காலத்தில், அதாவது இந்த சொல்லப்போனா இன்னையிலிருந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்று கூட சொல்லலாம். அதாவது தாபியின்களுடைய காலத்துக்கு பிறகு, தமிழ் தாபியின்களுடைய காலத்தில் மார்க்க அறிஞர்களுடைய ஆய்வுகளை அதாவது மதுஹபுகளாக தனித்தனி ஒரு மார்க்கமாக ஆக்கி பின்பற்ற ஆரம்பித்தார்கள். அப்போ ஒவ்வொருவரும் என்ன செய்தார்கள்? தான் எந்த இமாமுடைய கருத்தை பின்பற்றுகிறோமோ அந்த கருத்தை சரி என்று கூறி அடுத்தவர் செய்கிற ஆய்வையும் ஆராய்ச்சிகளையும் முற்றிலும் தவறு என்று கூறினார்கள். மொத்தமாக அவர்களை வழிகேடர்கள் என்று கூறினார்கள். இந்த நிலைப்பாடு அவர்களை எதுவரை கொண்டு சென்றது என்றால், ஒரு ஹனஃபி ஒரு ஷாஃபி வீட்டிலே திருமணம் முடிக்கக்கூடாது, ஒரு ஷாஃபி ஒரு ஹனஃபி வீட்டிலே திருமணம் முடிக்கக்கூடாது, ஒரு மாலிக்கி ஒரு ஹம்பளி இடத்திலே, ஒரு ஹம்பளி ஒரு மாலிக் இடத்திலே. ஆனால் மதுசபுகளுடைய இமாம்கள் அப்படி சொல்லவில்லை. பல நேரங்களிலே இவர்களுக்கு இடையிலே சண்டைகள் நடந்திருக்கின்றன. உதாரணத்திற்கு சமீப காலத்திலே, அதாவது முஹம்மது அப்துல்லாஹாப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய புரட்சிக்கு பிறகு, மன்னர் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி 2 புனித தலங்கள் ஹரம்களையும் கைப்பற்றுவதற்கு முன்பாக துருக்கியர்களுடைய ஆட்சி மக்காவிலும் மதினாவிலும் இருந்தபோது, மஸ்ஜிதுல் ஹராமில் காபத்துல்லாவிலே இமாம்கள் தொழ வைப்பதற்கு என்று 4 இடங்கள் இருக்கும், 4 திசைகளில் 4 இடங்கள் இருக்கும். இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களைச் சேர்ந்த இமாம் தொழுகை நடத்தும் போது மற்ற 3 பேர் தொழமாட்டார்கள். பிறகு ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவர்கள் தொழுகை நடத்துவார்கள், மற்ற 2 பேர் தொழமாட்டார்கள். இப்படி ஒரு வக்துக்கு 4 ஜமாத்துகள் நடந்து கொண்டிருக்கும் ஜும்மா முதற்கண்டு. அந்த அளவுக்கு வேற்றுமையை அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். இன்னும் பின்னால் வந்தவர்கள், நாம் இந்த கூறுகிற விஷயம் இவர்களுடைய இந்த பின்னோர்களுடைய செயலுக்கும் சிறப்பிற்குரிய முன்னோர்களான இமாம்கள் அவர்களுடைய மாணவர்களுக்கும் இடையிலே எந்த விதமான தவறுகளும் அவர்களுக்கு மத்தியில் எந்த விதமான தவறும் இல்லை. உதாரணத்திற்கு எடுத்துக் கொள்ளுங்கள், இமாம் அபு ஹனிஃபாவுடைய மாணவர் அபு யூசுப். இமாம் அபு யூசுப் இடத்திலே இமாம் ஷாஃபியையும் கல்வி பயிலுகிறார். இமாம் அபு யூசுஃபுடைய மாணவர் இமாம் முகமது. இமாம் முகமது இடத்திலே இமாம் ஷாஃபி கல்வி பயிலுகிறார். இமாம் ஷாஃபியை இடத்திலே இமாம் அகமது கல்வி பயிலுகிறார்கள். இமாம் மாலிக் இமாம் அபு ஹனிஃபாவுடைய சம வயதை எட்டியவர்கள், அதாவது இருவருக்கும் இடையில பிறப்புல ஒரு 10 வயசு தான் வித்தியாசம். இமாம் அபு ஹனிஃபா 80 பிறக்கிறாங்க, இமாம் மாலிக் 90 பிறக்கிறாங்க. இமாம் ஷாஃபி இமாம் மாலிக்குடைய மாணவராகவும் இருந்தார்கள். இப்படி இந்த சிறப்பிற்குரிய அறிஞர்களுக்கு மத்தியிலே கல்வி ரீதியாக உறவு முறைகள் இருந்தன, அவர்களுடைய மாணவர்களுக்கு மத்தியிலும் நட்புகள் இருந்தன. ஆனால் பின்னால் வந்தவர்கள் இந்த மார்க்க அறிஞர்களின் விரிவுரைகளை விளக்கங்களை தனி ஒரு கோஷ்டிகளாக உருவாக்கினார்கள். உருவாக்கி ஒரு இமாமை பற்றி இன்னொருவர் தன்னுடைய புத்தகத்திலே தவறாக எழுதுவது எந்த அளவு என்றால் ஹதீஸுகளையே புனையக்கூடிய அளவுக்கு ஆகிவிட்டது. ஹனஃபி மதுஹபை சேர்ந்தவர்கள் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி, ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவர்கள் இமாம் அபு ஹனிஃபா ரஹமத்துல்லாஹி அவர்களை பற்றி இப்படியெல்லாம் மோசமாக எழுதக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு என்ன அடுத்தவர் சொன்னாலும் பிற்காலத்தில் எப்படி மாறியது என்று சொன்னால், ஷாஃபி எதை சொன்னாலும் அதை மறுக்கிறது ஹனஃபி மதுஹபுடைய ஒரு அடிப்படை, ஹனஃபி எதை சொன்னாலும் அதை மறுக்கிறது ஷாஃபி மதுஹபுடைய அடிப்படை, அந்த அளவுக்கானது. சரி, இப்ப அந்த கோஷ்டி எல்லாம் முடிஞ்சு நம்ம வாழ்ற இந்த நூற்றாண்டுல அல்லது இந்த கடைசி கால இந்த ஒரு கால் நூற்றாண்டுல நிலைமை என்ன, இதெல்லாம் போய் அடுத்து இயக்கங்களாக குழுக்களாக குரூப்புகளாக மாறி பார்ட்டிகளாக அரசியல் பார்ட்டிகளாக மற்ற விதமாக பிரிஞ்சு இன்று அதே நிலைப்பாடு இங்கேயும் இருக்குது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு நாட்டில் ரெண்டு இயக்கவாதிகள் இருக்கிறாங்க. பலமுறை நம்ம இதை சொல்லியிருக்கலாம், நீங்க பயன்ல கேட்டிருப்பீங்க. இப்ப ரெண்டு இயக்கம், ஒரு உதாரணத்துக்கு தமிழ்நாடு வச்சுங்களேன், நம்ம எல்லாம் தமிழ்நாடு தானே, அதை பத்தி பேசுவோமே. ரெண்டு இயக்கம் உதாரணத்துக்கு, இப்ப ஒரு ரெண்டு இயக்கவாதிகளுமே முஸ்லீம்கள், அந்த இயக்கவாதி முஸ்லீம் இந்த இயக்கவாதி முஸ்லீம். உதாரணத்துக்கு ஒரு பேருந்துல ஏறுறாரு, ஒரு பஸ்ல ஏறுறாரு ஒரு இயக்கவாதி. ஏற்கனவே ஒரு இயக்கவாதி உட்கார்ந்து இருக்கிறாரு, அவருக்கு பக்கத்துல ஒரு சீட்டு காலியா இருக்கு, சரியா? அடுத்த சீட்ல ஒரு காஃபிர் உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்ப இந்த ஏற இயக்கவாதி எந்த சீட்ல போய் உட்காருவாரு? எங்க போய் உட்காருவாரு? பரவாயில்லப்பா, அவன் வேற இயக்கமா இருந்தாலும் அவன் முஸ்லீமு, சலாம் சொல்லி அவன் பக்கத்துல உட்காருவோம், பேசிக்கிட்டு போவோம் அப்படின்னு உட்காருவாரா? அல்லது யார் பக்கத்துல உட்காருவாரு? யார் பக்கத்துல? காஃபிர் பக்கத்துல உட்காந்து இன்னும் பல்ல கணிச்சிருப்பாரு. அங்க முஸ்லீம் உட்கார்ந்து இருப்பாங்க, அவன் இப்படி திரும்பி பார்த்தா அப்படின்னு நிற்பாரு. நடக்குதா இல்லையா? காஃபிர் வருவாரு பாதையில, அவரை பார்த்து சிரிச்சிட்டு என்னங்க நல்ல செய்தியா சௌக்கியமா அப்படின்னு கேட்டு போவாரு. அந்த பக்கம் வேற இயக்கத்தை சேர்ந்த ஒரு முஸ்லீம் வருவாரு, இப்படி மூஞ்ச மறைச்சிட்டு திரும்பிட்டு போயிட்டே இருப்பாரு. இயக்கம் பார்ட்டி முன்னிருக்கிறது, இஸ்லாம் மார்க்கம் இஸ்லாமிய சகோதரத்துவம் என்பதெல்லாம் காலுக்கு கீழே புதைக்கப்பட்டுச்சு. இது அன்றாடம் குறிப்பா என்னை போன்ற இந்த நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்கிற மக்களுக்கு நடக்கிறது. என்ன சலாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க, சலாம் சொல் நம்ம சத்தமா சலாம் சொல்லிட்டாலும். சரி, எத்தனாவது விஷயம் பேசிட்டு இருந்தோம்? 24 23 முடிஞ்சிருச்சு. அதாவது கொஞ்சம் தான் வித்தியாசம் ரெண்டுத்துக்கும் இடையில, கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம். அதாவது சொல்லக்கூடிய கருத்து விஷயத்துல முதல்ல வந்து தன்னை சேர்த்துக் கொள்வது, இணைத்து பார்ப்பதில், மூமின்களோட இணைத்து பார்ப்பதில் வந்து விரோதம் பார்ப்பார்கள், காபிர்களோட தங்களை இணைத்து பார்ப்பதில் மகிழ்ச்சி காணுவார்கள். இப்ப சமீபத்தில் தமிழ்நாட்டில் அரசியல் நடந்து முடிஞ்சிச்சு. இப்ப புதுசா இஸ்லாத்துக்கு வந்த சகோதரர் ஒருத்தர் நம்முடைய முஸ்லீம் தலைவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறார், எங்க உங்க மார்க்கத்துக்கு எதிரியா இருக்கிற காபிர்களோட போய் நீங்க கூட்டணி சேர்றீங்க, அவங்களோட கூட்டணி பேசுறது உங்களுக்கு வந்து நல்லதா தெரியுது, அதுக்காக வேண்டி பல தியாகங்களை செய்றீங்க, பல மரியாதைகளை இழக்கிறீங்க, ஒரே கொள்கையை சேர்ந்த ஒரே மதத்தை சேர்ந்த நீங்க உங்களுக்குள்ளார ஏங்க கூட்டணி அமைக்க மாட்டேங்கிறீங்க, உங்க மதத்தோட ஒருத்தன் கடவுளே இல்லைங்கிறவன், ஒருத்தன் 100, 900, 1000 கோடி கடவுள் இருக்குங்கிறவன், இவனோடையும் போய் உறவு வச்சுக்கிறதுக்கு கெஞ்சிரீங்க, அவர்களோட போய் உறவு வைக்கிறதுக்கும் கெஞ்சிரீங்க, ரெண்டு பேரும் உங்களுக்கு எதிரிங்கிறது நீங்களும் ஒத்துக்கிறீங்க, அவங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு உண்டான கண்டிஷன்களை பேச முடியுது, ஒரே மதத்தை ஒரே நபியை பின்பற்றக்கூடிய நீங்க நம்ம ஒரு கூட்டணியை அமைப்போம், நமக்குள்ளார உள்ள தனிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் விட்டுட்டு நம்ம ஒரு கூட்டணி அமைச்சு நம்ம ஒரு முடிவு பண்ணுவோம்னு போக முடியலையே உங்களால, அப்ப நீங்க என்ன ஒற்றுமையான இஸ்லாமிய மார்க்கத்தை பேசுறீங்கன்னு சொல்லிட்டு புதுசா இஸ்லாத்துக்கு வந்த ஒருத்தர் கேட்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய மூத்த தலைவர்களுடைய இடம் ஆகி போச்சு. நியாயமான கேள்வி இல்லையா? ஆன்சர் வந்து அவ்வளவுதான், சிரிச்சு மழுப்புறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அவ்வளவுதான். யா ரஹமர் ரஹீமீன், அல்லாஹ் பாதுகாக்கணுமே. என்ன நிலமாக போதோ தெரியல. அதாவது என்ன சொல்றது, அதுக்கு அல்லாஹ் தான் நம்மளுக்கு வந்து மன்னிக்கணும். நல்லவர்களை அல்லாஹ் கொடுக்கட்டும்னு துவாசிங்க, அவர்களோட அல்லாஹ் நம்மளை சேர்த்து வைக்கணும்னு துவாசிங்க. அஸ்தக்ஃபிருக்க ரப்பி லா இலாஹா இல்லா அன்த். அப்ப சத்தியம் என்பது தன் பார்ட்டியை சேர்ந்தது, அசத்தியம் எல்லாம் அவர்களை சார்ந்தது, நம்ம சொல்றதுதான் சரி அவங்க எது சொன்னாலும் தப்பு என்ற ஒரு நிலைப்பாடு, இதுவும் ஜாகிலியத்துடைய தன்மை. சத்தியவாதிகளுடைய தன்மை என்ன, யார் எது சொன்னாலும் அது ஆதாரத்தோட இருந்தா அது சரி, ஆதாரத்துக்கு எது முரண்படுமோ, அது தன்னி மக்கள் சொன்னாலும் சரி அவங்க மக்கள் சொன்னாலும் சரி அது தப்பு என்று அதிலிருந்து விலகிக் கொள்வதுதான் இது இஸ்லாத்தினுடைய ஏகத்துவத்தினுடைய நேர்வழியின் பண்பாடு. சரிங்களா? அடுத்து இதுவும் முந்தைய விஷயத்தோடு கொஞ்சம் சம்பந்தப்பட்டதுதான், ஆனா வேர்டு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். குர்ஆன்ல நீங்க சூரத்துல் பக்கரால 113வது வசனத்தை படித்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும். யூதர்கள் சொன்னார்கள், லைசத்தின் நசாரா அலாஷை, கிறிஸ்தவர்கள் ஒன்றுமே இல்லை என்றார்கள். வக்காலத்தின் நசாரா லைசத்தில் யஹூது அலாஷை, கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள் யூதர்கள் ஒன்றுமே இல்லை, தேர் இஸ் நத்திங், நாங்க தான் எல்லாமே, அவங்களுக்கு ஒரு மார்க்கமும் இல்ல மதமும் இல்ல கொள்கையும் இல்ல, அவங்க எல்லாம் குப்பை. இப்ப இதே போன்ற நிலைப்பாடு முஸ்லிம் மக்களிடத்திலும் காணப்படுகிறது. பிறரை முற்றிலுமாக மட்டம் தட்டி விடுவது, தன்னையே சுப்பீரியராக சூப்பராக எல்லாவற்றிலும் ஹையாக உயர்ந்தவர்களாக நேர்வழியிலும் சரி கருத்திலும் சரி தங்களை ரொம்ப அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ரொம்ப உயர்ந்தவங்க, நாங்க தான் எல்லாத்திலுமே ரொம்ப சரி, நாங்க சேர்ந்து எல்லாத்திலையும் ரொம்ப கரெக்ட் என்பதாக நினைத்துக் கொள்வார்கள். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனது உம்மத் 73 பிரியும், இஸ்ரவேலர்கள் 72 பிரிஞ்சாங்க, என்னுடைய உம்மத் 73 பிரியும், ஒரு உம்மத்தை தவிர ஒரு கூட்டத்தை தவிர அந்த ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்கு போவாங்க. இந்த இடத்துல சில விஷயங்களை நம்ம கவனிச்சுப்போம். இப்ப சஹாபாக்கள் இந்த ஹதீஸ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அந்த வழிகட்டு போன 72 கூட்டம் யார் யார் ரசூலான்னு கேட்கல. இன்னைக்கு சில பேர் அதை பட்டியல் போட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஹாபாக்கள் என்ன கேட்டாங்க, யார் ரசூலல்லா ஒரு கூட்டம் சொர்க்கம் போகணும் சொன்னீங்க, அந்த கூட்டம் யாரு? சிம்பிளா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு கூட்டத்தை பத்தி தெரியறது ஈஸியா, 72 கூட்டத்தை பத்தி தெரியறது ஈஸியா? ஒரு கூட்டத்தை பத்தி தெரியறது ஈஸி. சஹாபாக்கள் அழகா கேட்டாங்க, அந்த ஒரு கூட்டம் யார் ரசூலல்லா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய பெயர்களையும் அங்க குறிப்பிடல. அவங்களுக்கு பேர் இப்படி இருக்கும், இவங்களுக்கு பேர் அப்படி இருக்கும். இங்க பேர்களுக்கெல்லாம் வந்து அளவுகோலே கிடையாது. எதுக்கு அளவுகோல்? கொண்டிருக்கிற கொள்கைக்கும் செயல்பாடுகளுக்கும் தான் இங்க அளவுகோல். நீ என்ன பேர் வேணாலும் வச்சுக்க, அகல ஹதீஸ்னு பேர் வச்சுக்க, குரான் ஹதீஸ்னு பேர் வச்சுக்க, வேற ஏதாவது ஒரு பேர், வை ஏதாவது பேர், ஆனா உன்னுடைய கொள்கை இஸ்லாத்திற்கும் செயல்பாடு இஸ்லாத்துக்கும் மாற்றமா இருந்தா உன் பேரை உன்னை நாளைக்கு மறுமையில பாதுகாக்க போது? அப்துல்லான்னு பேர் வைத்துக் கொண்டு முனாஃபிக்கா இருந்தா சொர்க்கம் பேர முடியுமா? முடியுமா? முடியாது. அப்ப அதே போலதான் பேர்களுக்கு இங்க மதிப்பு கிடையாது. சஹாபாக்கள் கேட்டாங்க அவங்க யாருன்னு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப எளிமையா சொன்னாங்க, மா குன்து அன அலைஹி வ அஸ்ஹாபி. இன்னொரு ஹதீஸ்ல அல்யோம், இன்றைய தினத்தில் நானும் எனது தோழர்களும் எதன் மீது இருக்கிறோமோ, என்ன ஒரு கொள்கையில பழக்க வழக்கங்கள்ல அடிப்படையில கலாச்சாரத்துல எப்படி இருக்கிறோமோ, இதே போல யாரெல்லாம் இருப்பாங்களோ அவங்க எல்லாம் அந்த ஒரு கூட்டம். அவங்களுக்கு பேரு, பின்னாடி அவங்க எதை வச்சுக்கிட்டாலும் சரி, அது அவங்கவுங்களுடைய விருப்பமே தவிர, இதெல்லாம் இவங்க எல்லாமே இதுல வந்துருவாங்க. அப்ப நம்ம என்ன பார்க்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கொள்கையிலையும் சஹாபாக்களுடைய அந்த கொள்கையிலையும் இருக்கிறோமா என்பதுதான் நமக்கு முக்கியமே தவிர பேர்கள் நமக்கு முக்கியம் அல்ல. புரியுதா? மக்கள் இந்த ஹதீஸ தவறா பயன்படுத்துறாங்க, நம்ம ஒரு ஹதீஸ வந்து பலவீனப்படுத்த முயற்சிக்க கூடாது. ஏன்னா இந்த ஹதீஸ அறிவிச்ச காலத்திலிருந்து, பதிவு செய்யப்பட்ட காலத்திலிருந்து பெரிய பெரிய ஹதீஸ்களை அறிஞர்கள் அனைவருமே இது சரி என்றுதான் சொல்றாங்க. இத பலவீனம் என்று சொல்றது யாருன்னு சொன்னா, சமீப காலத்தில் வாழ்கிற குறிப்பிட்ட சில இயக்கங்களை சேர்ந்த அறிஞர்கள் தான் உப்பு சப்பு இல்லாத காரணங்களை சொல்லி இத சரியில்லைன்னு சொல்ல வர்றாங்க. ஏன்னு சொன்னா அவர்கள் செய்யக்கூடிய சில நிலைப்பாடுகளுக்கு, இதுக்கு நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து சஹாபாக்கள்ட்ட இருந்து ஆதாரம் கொடுங்கன்னு கேட்டா கொடுக்க முடியல. புரியுதா? அப்படி கொடுக்க முடியாத இயலாமை நிலைமையில அப்ப இந்த ஹதீஸ் அவங்களுக்கு எதிராக அமையுது, முட்டுக்கட்டையா இருக்குது. அப்ப இந்த ஹதீஸ பலவீனப்படுத்திட்டோம்னா நம்ம சுதந்திரம் ஆயிரும். அப்ப மார்க்கம் என்பதை நாம் நம்முடைய விருப்பத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம், அதாவது நம்ம விளங்குற மாதிரி அமைச்சு கொள்ளலாம், ரசூல் விளங்கின மாதிரி, சஹாபாக்கள் விளங்கின மாதிரி தான் என்ற அந்த கட்டுப்பாடு போயிடுது. இப்ப இந்த ஹதீஸ் வந்துட்டு அவங்களுக்கு கட்டுப்பாடு வந்துருச்சு, எல்லா நவீனங்களும் எல்லா புதிய புதிய யுக்திகளும் உங்களுக்கு தடுபட்டு போயிடும். என்னதான் உங்களுக்கு குழப்பங்கள் பிரச்சனை வந்தாலும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை மீறி நம்ம இந்த மார்க்கத்துல புதுசா ஒன்ன செஞ்சிட முடியாது, புதிய ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியாது அப்படின்னு நீங்க தடுக்கப்பட்டு அரண் போடப்பட்டு இருப்பீங்க. இதை எடுத்து வச்சிட்டீங்கன்னு சொன்னா இப்போ நம்ம என்ன முடியும்? அதாவது முயற்சி செஞ்சு தங்களை சார்ந்தவர்களை திருப்திப்படுத்த முடியும், அவ்வளவுதான். அவங்கள சார்ந்தவர்களும் இந்த பாருங்க இதுல அப்படி இருக்குது இப்படி இருக்குது, இதுல பாத்தீங்களா, இந்த ஒரு அறிவிப்பாளரை பத்தி இந்த ஒருத்தர் கொஞ்சம் சந்தேகமா சொல்றாரு பாத்தீங்களா, இதே போல இதை விட பல, அதாவது சர்ச்சைகள் உள்ள ஹதீஸுகள் எல்லாம் பல இடத்துல சரி காணுவாங்க. அப்படிப்பட்ட சர்ச்சைகளிலிருந்து ஒரு சாதாரண அளவு கூட இந்த ஹதீஸ்ல இல்ல.
ஒரு வகுவன் மணி கீட்டு இருக்கிறது வந்து இந்த ஒரு இது இருப்பாங்க, இந்த அதிகத்தான் ஜாஸ்தி யூஸ் பண்றாங்க. பிரிக்கிறதுக்காக, அதாவது ஒன்று சேர்க்கறதுக்கோ இல்ல அந்த கட்டுப்பாடுகளை கொண்டு வரத்துக்கோ அந்த சுற்றுலாக்களும் சகாபாக்களும் அந்த ஒரு கட்டுப்பாடு அந்த ஒரு இதுல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறதுக்கு சொல்ல அந்த பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. அதாவது பாவம் சிங்குள்ள பிரிச்சுக்கிறீங்களே, அதாவது வந்து அக்கீதாவுக்கு மற்றபடி இந்த சிக்கு விஷயத்துல நீங்க ரொம்ப சின்ன சின்ன விஷயத்தை நீங்க சொன்ன மாதிரி பைய சேர்த்துனால சொன்ன பாயிண்ட் மாதிரி காசிரிகளோட ஒரு வாழ்றீங்க பட் முஸ்லீம்களோட இது பண்றீங்களா பிரிக்கிறீங்க இல்ல அந்த யாரு அந்த ஒரு சுற்றுலா சொன்ன மாதிரி அந்த 73 கொடுக்கிற ஒரு கூட்டத்துல இருக்கும் அவங்க தான் சுருக்க போறது தான் அந்த சொன்னா நாங்க வந்து
இப்ப இந்த ஹதீஸை தவறாக புரிந்து கொண்டோ அல்லது இந்த ஹதீஸை வைத்துக் கொண்டு தங்களுடைய அதாவது நிலைப்பாடுகளை சரி கண்டு பிறருடைய நிலைப்பாடுகளை எதிர்ப்பதற்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனையை சொல்றீங்க. சோ அந்த பிரச்சனை இந்த ஹதீஸை நாம் நிராகரிப்பதற்கு அல்லது தள்ளி வைப்பதற்கு உள்ள காரணமாக ஆகாது. அப்படி நீங்க பார்த்தீங்கள் என்றா இப்படி எத்தனையோ பல ஹதீசுகளை மக்கள் இதை தவறா புரிஞ்சுக்கிறாங்க, மக்கள் இதை தவறா எடுத்துக்கிறாங்க, இந்த ஆயத்தை வச்சுதான் அல்லது இந்த ஹதீஸை வச்சுதான் இன்னைக்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ஆயத்தை ஹதீஸை எடுத்து வைக்க எடுத்து தனியா வைக்க வேண்டியதா போயிடும். குரான்ல எடுத்துக்கங்க, அல்லாஹ் சொல்லுகிறான் எங்கு கண்டாலும் முஷ்ரிக்குகளை வெட்டுங்க. சரி, இப்போ வாங்க ஒரு நீங்க கேட்டதுனால முஸ்லிம்கள்ல கூட்டமா பிரியல அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? 73 முதல்ல எண்ணிக்கையை விடுங்க, 73 72 எண்ணிக்கையை வைப்போம். முதல்ல முஸ்லிம்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணத்துக்கு பிறகு சஹாபாக்களுடைய காலத்துக்கு பிறகு சஹாபாக்கள்ல யாரும் கொள்கையிலேயோ அல்லது அமல்கள்லையோ ஃபிக்ஹுகள்லையோ பிரியவே கிடையாது. அரசியல் ரீதியான அல்லது அரசியல் ரீதி சொல்லக்கூடாது, மார்க்க சட்டத்தை அமல்படுத்துறதுல ரெண்டு கருத்து வந்துச்சு. என்ன கருத்து வந்துச்சு? உஸ்மான் கொலை செய்யப்பட்ட போது கொலையாளிக்கு பழிக்கு பழி எப்போது வாங்குவது? அலி ரதி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், முதல்ல ஹலீஃபாவை நியமிங்க, ஹலீஃபா தான் அதை செய்யணும்னாங்க. மாவியா ரதி அல்லாஹ் அன்ஹு அவங்க சொன்னாங்க, இதை முதல்ல செய்யுங்க, அதுக்கப்புறமா ஹலீஃபாவை பத்தி பேசுவோம்னாங்க. ஹஜ்ரத் மாவியாவுடைய நிலைப்பாடு தப்பு என்பதை மூத்த சஹாபாக்கள் எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஏன்னா கொலைக்கு பழி தீர்க்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? ஹலீஃபாவுக்கு தான் இருக்கு. அவர் முடிவு செய்யப்பட்டால் தான் அதுக்கப்புறமா இந்த பிரச்சனையை முடிக்க முடியும். இல்ல நீங்க பழி தீர்ப்பதுதான் நோக்கம்னு சொன்னா நீங்க பழி தீர்ப்பதற்குண்டான போர்ஸ் உங்கள்ட்ட என்ன இருக்கு, அதிகாரம் என்ன இருக்குது, படை யார் பக்கம் நிக்கும்? ஹலீஃபா பக்கம் தானே நிக்கும். அதுக்கு ஹலீஃபா முதல்ல முடிவு பண்ணுவோம். அப்ப மதினா வாசிகள் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாம அலியை ஹலீஃபாவாக ஏற்றுக்கொண்டார்கள் ரழியல்லாஹு அன்ஹு. அப்ப இஸ்லாமிய வரலாறுல எப்படி இருந்துச்சு? அபூபக்கர் ஹலீஃபா என்பது யார் முடிவு செய்தார்கள்? மதினாவாசிகள் முடிவு செய்தார்கள், மதினாவில் உள்ள மூத்த சஹாபாக்கள் முடிவு செய்தார்கள். உமரை ஹலீஃபா என்று யார் முடிவு செய்தார்கள்? மதினாவில் உள்ள சஹாபாக்கள் முடிவு செய்தார்கள். உலகத்தில் உள்ள எல்லா இஸ்லாமிய நாட்டுடைய கவர்னர்கள் படைத்தளபதிகளிட்ட இருந்து ஆலோசனை கேளுங்க, அடுத்து யாரை வந்து ஹலீஃபாவாக்கலாம்னு செய்யல. மதினால உள்ள மூத்த சஹாபாக்கள் ஒன்ன முடிவு செஞ்சிட்டாங்கன்னா உலகத்தில் உள்ள அத்தனை முஸ்லிம்களும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஷூரா அங்கதான் இருந்துச்சு. உஸ்மான் ஹலீஃபா என்பதை யார் முடிவு செய்தார்கள்? மதினாவில் உள்ள 6 முஸ்லிம்கள் முடிவு செய்தார்கள். எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா? இப்ப அலி ஹலீஃபா என்பதை யார் முடிவு செஞ்சது? அதே மதினாவில் உள்ளவர்கள் முடிவு செய்தார்கள். அப்ப சிரியால உள்ளவங்க ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா? ஏற்றுக்கொள்ளணும். அப்ப அதனால மாவியா ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய நிலைப்பாடு தவறு என்பது நிரூபணமானது. அப்ப எப்ப ஒரு கூட்டம் ஹலீஃபாவுக்கு பைய செஞ்சு கொடுக்கலையோ அந்த கூட்டத்தை பேசி பணிய வைப்பது, பேச்சுக்கு பணியவில்லை என்றால் படைபலத்தை பயன்படுத்தி பணிய வைப்பது. அந்த அடிப்படையில் தான் அலி ரழியல்லாஹு அன்ஹு போர் தொடுக்கிறாங்க. அப்ப அலி ரழியல்லாஹு அன்ஹு செஞ்சது முழுக்க முழுக்க குர்ஆனுடைய அடிப்படையில் செஞ்சது. இந்த பிரச்சனை போக சஹாபாக்களிடத்தில் ரெண்டு கொள்கையோ மாறுபட்ட ரெண்டு கருத்தோ ரசூல்லாவையும் பின்பற்றலாம் அபூபக்கர் சொல்றதையும் ஏத்துக்கலாம், உமர் சொல்றதையும் ஏத்துக்கலாம், மார்க்க விஷயங்கள்ல ரசூலுல்லாஹ் விட அபூபக்கருக்கு உமருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் என்றெல்லாம் நிலைப்பாடு இருந்துச்சா? கிடையாது. அப்ப சஹாபாக்கள் காலத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு இந்த குரூப்பிசம் என்பது உருவாகுது. மதுஹபுகள் எப்ப உருவானுச்சு? சஹாபாக்கள் காலத்துக்கு பிறகு. ஒரு முஸ்லீம் இதுநாள் வரை தன்னை முஸ்லீம் என்று உம்மத்தை முஹம்மது என்று சொன்னவர் அதிலிருந்து வேறுபட்டு தன்னை ஹனஃபி என்று எப்போது சொல்ல ஆரம்பித்தார், தன்னை ஷாஃபி என்று எப்போது சொல்ல ஆரம்பித்தார், தன்னை மாலிகி என்று எப்போது சொல்ல ஆரம்பித்தார்? இந்த நாலு. சரி, அடுத்து காரிஜியாக்கள் என்று உருவானார்கள். இவர்களுடைய கொள்கை என்ன? முழுக்க முழுக்க குரானுக்கும் சுன்னாவிற்கும் மாறுபட்ட ஒரு கொள்கையை நிறுவி அதுதான் சரி என்று சொன்னார்கள். முஅ்தஜிலாக்கள் உருவானார்கள். பெரும்பாவம் செய்தவன், காரிஜியாக்களுடைய கொள்கை பெரும்பாவம் செஞ்சவன் நிரந்தர நரகவாச்சு. முஅ்தஜிலாக்களுடைய கொள்கை பெரும்பாவம் செஞ்சவன் சொர்க்கத்துக்கும் போக மாட்டான், நரகத்துக்கும் போக மாட்டான், ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு இடத்துல இருப்பான் சொல்லி. கதரியாக்கள் என்று ஒரு கூட்டம் உருவானார்கள், தக்தீரை மறுக்கக்கூடியவர்கள். ஜபரியா என்ற கூட்டம், எல்லாமே வந்து தக்தீர் தான், நல்லது செய்யறது தக்தீர் தான், கெட்டது செய்யறது தக்தீர் தான், அதனால நீ தொழுதாலும் பிரச்சனை இல்லை, ஜினா செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் அல்லாஹ் தான் செய்ய வைக்கிறான் சொல்லி. மகாதல்லா. சரி, இதுக்கு போக ஷியாக்கள் என்ற ஒரு கூட்டம், அந்த ஒரு கூட்டத்துக்குள்ளார 36 கூட்டம், அலியா அல்லான்னு சொல்ற கூட்டம், ஹசன் அல்லான்னு சொல்ற கூட்டம், ஹுசைன் அல்லான்னு சொல்ற கூட்டம், பின்னாடி வர ஒரு ஒவ்வொரு இமாமையும் கடவுள்னு சொல்ற கூட்டம், மறுபிறவிகளை நம்புற கூட்டம் ஷியாக்கள்ல. இப்படி கூட்டங்கள் இருக்கிறார்களா இல்லையா? அப்ப இருக்க இவர்கள் யாரு சரியானவங்க காரணமா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம் சொன்னா, நம்ம வந்து நீ எந்த கூட்டத்தில் வேணாலும் இருந்துக்கப்பா, முஸ்லீம்னு சொல்லிட்டா பரவாயில்ல, ஷியாலையும் இருந்துக்க, கார்ஜியாலையும் இருந்துக்க, கதரியாலையும் எதுல வேணாலும் நீ இருந்துக்க, நீ முஸ்லீம் தான் அப்படின்னு நிலைப்பாடு சரியா? அந்த நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, இந்த ஒரு உரைகள் அதுதான் மான அழகி வாசாபி, அதுதான் நானும் என் தோழர்களும் எந்த நிலையில் இருக்கிறோமோ, எந்த நிலையில் இருந்தாங்க நபியும் நபியுடைய சஹாபாக்களும் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் இருந்தாங்க. இப்ப இந்த வார்த்தை உங்களை பாதிக்காது இன்ஷா அல்லாஹ், என்ன பாதிக்காது இன்ஷா அல்லாஹ், இவங்களை பாதிக்காது. ஏன்? நீங்க குரான் சொன்னாதான் நிலைப்பாடுன்னு சொல்லி குரானில் இருந்து ஒன்று காட்டப்பட்டா உடனே தலை சாய்ச்சிடுறீங்க, ஹதீஸ்ல இருந்து ஒன்று படித்து காட்டப்பட்டா உடனே ஒத்துக்கொள்றீங்க. இத ஒரு ஷியாவால செய்ய முடியுமா? செய்ய முடியுமா? இதை தனிப்பட்ட ஒரு மதுஹப கண்மூடித்தனமா தக்லீது செய்யற ஒருவரால் செய்ய முடியுமா? இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஹதீஸ் சொல்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகைக்கு காமத்து சொல்லப்பட்டு விட்டால் எந்த தொழுகையும் கிடையாது. சஹீஹான ஹதீஸ். ஒருத்தர் வராரு ஃபஜ்ர் தொழுகைக்கு, இங்க ஜமாத்து நடந்துகிட்டு இருக்கு, அங்க தக்பீர் கட்டி ஃபஜ்ருடைய சுன்னத்துன்னு ரெண்டு காய் தொழுகிறாரு. இப்ப இவரை கூப்பிட்டு நீங்க சொல்றீங்க, இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, இதா உக்கீமத்தி ஸலாத்து ஃபலா ஸலாத்து இல்லல் மக்தூபா, காமத்து சொல்லப்பட்டால் வேற தொழுகை கிடையாது, ஃபர்லான தொழுகையை தவிர அப்படிங்கிறாரு. இப்ப இவர் என்ன சொல்றாரு, அது உங்களுக்கு எனக்கு கிடையாது, நான் ஹனஃபி அப்படிங்கிறாரு. இப்ப என்ன சொல்றீங்க? அபூ ஹனிஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. இப்ப மீனாவுல எங்களுக்கு நடந்த பிரச்சனை உங்களுக்கு சொல்லி கேட்டேன்னா, மினால 4.5 துழுகிறதா 2.5 துழுகிறதா? இப்ப இது ரொம்ப காலத்திலிருந்து நடந்து வருகிற ஒரு விஷயம் அது. என்ன அப்போ ஆதாரத்தோட பேசும் பொழுது நான் பேச ஆரம்பிக்கிறேன், முதல்ல வந்து நான் தொழுக வைக்க போனேன், 2.5 தொழுக வைக்க போனேன். அப்ப வந்து பின்னாடி இருந்த ஆலிம்கள் நீங்க எத்தனை ரக்காய் தொழுவிப்பீங்கன்னு கேட்டாங்கன்னா 2.5, அப்ப நாங்க உங்க பின்னாடி தொழுவ மாட்டோம் அப்படின்னு வெளியே போனாங்க. நான் சொன்னேன், சரி பரவாயில்லங்க, நீங்களே தொழுவீங்க, எத்தனை தொழுவ வச்சாலும் பரவாயில்ல, நான் உங்க பின்னாடி தொழுகிறேன்னு சொல்லிட்டு முசல்லா விட்டு நான் வெளியே வந்து அவங்க தொழுவ வச்சாங்க, 4.5 தொழுவ வச்சாங்க, பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம தொழுதோம். சரியா? தொழுது முடிச்சதுக்கு பிறகு உட்கார்ந்து பேசும்போது அந்த ஆலிம்கள்கிட்ட, நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுறோம், நம்ம எல்லாம் முஸ்லீம்கள், முஸ்லீம்கள் என்பவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இத்தாத்து செய்யறவங்களா இருக்கணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் இந்த ஹஜ்ஜுடைய பாடத்தில் என்ன என்பதை நம்ம பார்க்கும் போது அப்படின்னு ஆரம்பிச்சப்ப, நீங்க முஸ்லிம்கள், நாங்க ஹனஃபிங்க, நாங்க முஸ்லிம்கள் கிடையாது, நீங்க எங்கள்கிட்ட இதை பத்தி பேசாதீங்க. சேலம், சேலத்துடைய மதாகிரலுள்ள மதரசாவை சேர்ந்த அந்த மதரசால படித்துக் கொடுக்கக்கூடிய மார்க்க கல்வி படித்தவர்கள் மினால உட்கார்ந்துகிட்டு இஹ்ராமுடைய டெஸ்ட்ல, நீங்க முஸ்லிம்கள், நாங்க முஸ்லிம்கள் அல்ல, நாங்க ஹனஃபிகள். நான் சொன்ன அல்ஹம்துலில்லாஹ், நீங்க இதுக்கு சாட்சி ஆயிடுங்க. எப்போ உங்களை நீங்க முஸ்லீம்கள் சொல்லி சொல்றதுக்கு ஒத்துக்கலையோ, முன்னாடியாவது நான் தொழுவ உங்க பின்னாடி. நீங்க இனி ஹனஃபின்னு சொன்னாலும் பரவாயில்ல, நாளே தொழுவ வச்சாலும் பரவாயில்ல, நான் உங்க பின்னாடி தொழுவுறேன்னு சொல்லுவேன். எப்ப இப்படி டிக்ளேர் பண்ணிட்டீங்களோ, இனிமே உங்க பின்னாடி தொழுவுறது கஷ்டம். ஜி எப்படி சொல்ல முடியும்?
முஸ்லிம்கள் சொல்றது வந்து நம்மளை வந்து அப்போசிட்ல சொல்றாங்க, நீங்க வந்து குதர்க்கவாதிகள், நாங்கத்தான் வந்து கரெக்டான ஆட்களோ. அதனால அந்த ஆத்திரத்துல வெளிப்படுத்துறாங்க, நீங்க தான் முஸ்லீம். ஓகே,
அவங்க ஆத்திரத்துல சொல்றாங்களோ அல்லது புரிஞ்சு சொல்றாங்களோ, அதாவது கூல் மைண்ட்ல சொல்றாங்களோ, பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்ன? குறைஞ்சபட்சம் நாங்க இவன் அபு ஹனீஃபாவை பின்பற்ற முஸ்லீம்கள் சொன்னாவது பேசாம போயிடலாம். நீங்க முஸ்லீம்கள் தாங்க, நீங்க மதுகவை பின்பற்றாத முஸ்லீம்கள்ங்க, நாங்க ஒரு மதுகவை பின்பற்ற முஸ்லீம்கள் சொன்னாவது பேசாம போயிடலாம். அது ஒரு பெரிய வார்த்தை இல்ல. நீங்க முஸ்லீம்கள், நாங்க முஸ்லீம்கள் இல்ல, நாங்க ஹனஃபிகள். அப்ப அவர்களுடைய அந்த முரண்பாடு எதிர்ப்பு கொள்கை எந்த அளவுக்கு போய் நிக்குது? அதாவது மக்கள் செய்யற இந்த ஹதீஸ வைத்து சிலர் தவறா பயன்படுத்துறாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். ஆனா இந்த ஹதீஸ் என்பது மார்க்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அளவுகோல். இன்னைக்கு காதியானி இருக்காங்க, பஹாயி இருக்காங்க, இன்னும் எத்தனையோ குரூப், இப்ப புதுசா ஒரு குரூப் கொஞ்சம் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள பல நல்ல குடும்பங்கள்லையும் பல, அதாவது மனிதர்களையும் வழிகட வைத்த ஒரு கொள்கை, ஹதீசுகள் எல்லாம் பொய், ஹதீசுகள் சரியில்லை, குரானை கொண்டுதான் நம்ம மார்க்கத்தில் ஆதாரமா எடுக்கணும்னு சொல்ற குரூப், முன்கு ஹதீஸை மறுக்கக்கூடியவங்க, இந்த ரஷாத் கலீஃபாவுடைய ஃபாலோவர்ஸ். இப்ப எப்படி நீங்க வந்து ஒரு அளவுகோலை கொடுங்க மக்களுக்கு, எதை வைத்து நாம் வந்து சத்தியத்தில் இருக்கோம் சொல்லிட்டு முடிவு செய்யறது? நாளுக்கு நாள் ஒரு ஒரு கூட்டம் வந்து அது தவறு, இது தவறு, இது சரி, அது சரின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே போதும் மார்க்கத்துல. அப்ப இந்த மார்க்கம் 1400 வருஷம் பழமையான மார்க்கமா, அல்லது புதுசு புதுசா வரக்கூடிய ஒவ்வொரு சித்தாந்தங்களுக்கும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய மார்க்கமா? கிறிஸ்துவத்தை போல ஒவ்வொரு பாதிரியாரும் ஒவ்வொரு போப்பு வந்து எதை வேணாலும் மாத்திக்கிட்டே இருக்கலாம், யாருமே கட்டுப்படுத்த முடியாது. இந்த போப்பு இதை சொல்லிட்டாருங்க, அதனால இதாங்க கிறிஸ்டியானிட்டி. அப்படி உள்ள மார்க்கமா இஸ்லாம் இல்லையே? குரான் சுன்னாங்கிற வார்த்தையை மட்டும் நீங்க வைக்க முடியாது, ஏன்னா எல்லாரும் குரான் சுன்னா வச்சுதான் சொல்றான். நிறைய விஷயம் இருக்குது. இப்ப இந்த காதியானிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, குரான்ல இருந்து ஆதாரம் கட்டாங்க, அதாவது தவறா திருச்சி, எதையுமே நேரடியா இல்ல, நேரடியா எப்படி இருக்கும் சொல்லுங்க பாக்கலாம். சத்தியத்தை தவிர அல்லாஹ்வுடைய வேதத்துல திரிக்கிறது, மாத்துறது, மோடிஃபை பண்றது, புரியுதுங்களா? அப்ப வந்து இப்ப உதாரணத்துக்கு மீலாது கொண்டாடுறாங்க, அவங்களும் தான் ஹதீஸ் குரான் சுன்னாவை ஏத்துக்கிறாங்க, மௌலூது கொண்டாடுறாங்க, அதே போல தர்கா வழிபாடு செய்யறவங்க இவங்களும் குரான் சுன்னா நபியை ஏத்துக்கிறோம், அல்லாவை ஏத்துக்கிறோம் சொல்றாங்க, சஹாபாக்களை ஏத்துக்கிறோம் சொல்றாங்க. ஆனா நீங்க செஞ்ச செயல் சஹாபாக்களுடைய காலத்துல நபியுடைய காலத்துல இருந்துச்சா? அந்த அமல் நீங்க புரியுற இந்த புரியுதலை நபி சொன்னாங்களா, சஹாபாக்கள் சொன்னாங்களா? இப்ப நபியின் மீது அன்பு என்பதற்கு மௌலூது ஓதணும் அல்லது மீலாது விழா கொண்டாடணும் என்பதை சஹாபாக்கள் செஞ்சு காட்டாங்களா இல்லையா? அப்படின்னா தான் ஒரு முற்றுப்புள்ளிக்கு வர முடியும். இல்ல அவங்க செய்யல ஆனா இது வந்து நாங்க அப்ப முடிஞ்சு போச்சு பழி கிடைச்சு. அப்ப அதே போல ஒன்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டு போயிட்டே இருந்தோம்னு சொன்னா எப்ப வந்து குரான் ஹதீஸ் என்ற அந்த விஷயம் அடிப்படை வார்த்தையோட ரசூலுடைய அமல் சஹாபியுடைய அமல்னு கொண்டு வந்து நீ வைக்கிறீங்களோ அப்பதான் கரெக்டா அது முற்றுப்புள்ளி பெறும். அப்படி இல்லைன்னா தொடர்ந்துகிட்டே இருக்கும். என்னமா சார் டீ கொடுத்துருங்களா, கொஞ்சம் லைட்டா கலக்கமா இருக்கு இருக்கா. இன்னைய உங்களுக்கு கூட அநேகமாக நம்பிக்கையின் அடிப்படைகள் என்று ஒரு சின்ன புத்தகம் இருக்கும், ஷேக் ஹுசைமின் எழுதின புக்கு. அதனுடைய கடைசி பார்ட்ல ரொம்ப சுருக்கமாகவும் ரொம்ப தெளிவாகவும் அது குறிப்பிடப்பட்டிருக்கும். அதே போல இஸ்லாமின் இறை கோட்பாடுங்கிற புத்தகத்திலையும் அது இருக்கு. விதி என்பது அல்லாஹுடைய இல்ம். சொல்லுங்க, விதி என்பது அல்லாஹுடைய இல்ம். அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன். ஒரு செயல் நடப்பதற்கு முன்பு அந்த செயல் எப்படி, எங்கு, எப்போது, யாரால் நடக்கும் என்பதை அறிந்தவன். அதுதான் விதி என்பது. நாம் என்னென்ன செயல்களை செய்வோம் என்பதை நாம் செய்வதற்கு முன்பே அல்லாஹ்விற்கு தெரியும். அவன் தனது இல்மை எழுதிவிட்டான். இதுதான் விதி என்பது. மனிதன் எந்த ஒரு செயலையும் தனது விருப்பத்தோடு செய்கிறான் அல்லது விருப்பத்தோடு விடுகிறான். எனவே அவனுடைய செயலுக்கு நன்மையாக இருந்தால் கூலி கொடுக்கப்படுகிறது, தீமையாக இருந்தால் தண்டனை கொடுக்கப்படுகிறது. மனிதன் ஒரு கல்லை போன்றோ அல்லது ஒரு ஜடப்பொருளை போன்றோ அல்ல. உதாரணத்திற்கு இந்த கோலை இருக்கிறது, இதில் தண்ணீரை ஊற்றினால் தண்ணீர் இருக்கும், டீயை ஊற்றினால் டீ இருக்கும், மேசையில் வைத்தால் மேசையில் இருக்கும், மேசைக்கு கீழ் வைத்தால் மேசைக்கு கீழே சென்றுவிடும். இப்படி தனக்கென விருப்பமும் சுய தேர்வும் இல்லாத படைப்பு அல்ல மனிதன். புரிகிறதா? எந்த ஒரு செயலை நாம் செய்தாலும் நாம் அதில் நிர்பந்திக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் உணர்வது கிடையாது. நாம் உணர்கிறோம், என் விருப்பத்தோடு இந்த செயலை செய்தேன். இப்போது நீங்கள் வகுப்புக்கு வந்திருக்கிறீர்கள், உங்களை யாரும் நிர்பந்தித்து கழுத்தை பிடித்து கொண்டு வந்து தள்ளி நிறுத்தினார்கள் என்று உணர்கிறீர்களா, அல்லது உங்கள் விருப்பத்தோடு இதில் கலந்து கொண்டதாக உணர்கிறீர்களா? அதுபோன்றுதான் எந்த ஒரு தீமையாக இருந்தாலும் சரி, செய்வதிலும் சரி விடுவதிலும் சரி, இந்த விருப்பத்தின் அடிப்படையில் மனிதனுடைய செயல் அமைகின்றன. இதற்கு அல்லாஹ் கூலி கொடுக்கிறான் அல்லது தீமையாக இருந்தால் தண்டனை கொடுக்கின்றான். இந்த அளவுதான் விதியை பற்றி நாம் பேச முடியும், விதியை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அளவு. இதற்கு மேல் அதை பற்றி துருவி துருவி ஆராய்வதோ கேள்வி கேட்பதோ கூடாது. காரணம், வழிகட்ட கூட்டத்தார்களை பற்றி மூத்த மார்க்க அறிஞர்கள் முன்னோர்களிலிருந்து எழுதும்போது பெரும்பாலான வழிகட்ட கூட்டங்கள் விதியை சிந்தித்த போதும் விதியை பற்றி தர்க்கம் செய்யும் போதுதான் அவர்கள் வழிகட ஆரம்பித்தார்கள். குறிப்பாக இபிலீஸை அங்கே குறிப்பிடுகின்றார்கள். இபிலீசுடைய சில கேள்வி குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது, சில கேள்விகள் முந்தைய வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்லீஸ் அல்லாஹ்விடத்தில் கேட்டான், நான் ஆதமுக்கு சுஜூது செய்வேனா செய்ய மாட்டேனா என்பது உனக்கு முன்கூட்டியே தெரியுமா தெரியாதா என்று. முன்கூட்டியே உனக்கு தெரியும் என்று சொன்னால் நான் செய்யாத ஒன்றை ஏன் என்னை செய்ய சொல்லி சேவினாய்? எதை வைத்து அல்லாஹ்விடத்திலே குதர்க்கம் செய்கிறான்? விதியை வைத்து குதர்க்கம் செய்கிறான். நான் உனக்கு கீழ்படிய மாட்டேன் என்று இருக்கும்போது என்னை நீ ஏன் படைத்தாய்? புரியுதா? ஏன் ஆதமுடைய இடத்தில் என்னை வைத்து விட்டு என்னுடைய இடத்தில் ஆதமை வைத்திருக்க கூடாது? புரியுதா? அப்ப இப்லீஸ் அல்லாஹ் இந்த அளவு சபிச்சான்னு சொன்னா அவன் அல்லாஹ்வுடைய ருபூவியத்திலே கை வைத்தான். வார்த்தைக்கு வார்த்தை ரப்பு ரப்பு என்று கூறிவிட்டு ரப்பை ரப்பாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் ரப்பை படைப்பாளனாக அதிகாரியாக தன் மீது முழு ஆதிக்கம் உள்ளவனாக ஏற்றுக்கொண்டிருந்தால் அவனுக்கு முன்னாடி இப்படி ஏன் ஏன் கேள்வி கேட்டிருப்பானா? கேள்வி கேட்டிருக்க மாட்டான். அதனால இந்த வடிகட்ட கூட்டங்களுடைய முதல் படி இருக்கிறது விதியை பற்றி ஆராய்ந்தது ஆராய்வது. அதனால இந்த அளவு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய நன்மைகளை கேட்போம். சொர்க்கத்தில் போகும் பொழுது அல்லாஹ் அதற்குண்டான ஆக்கல் அறிவை கொடுப்பான். அதை கூட நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த ரகசியத்தை புத்தகத்தில் இந்த விளக்கமும் எழுதுறாங்க. அல்லாஹ் எனக்கு நன்மையை நாடி இருக்கிறான் என்று நன்மையின் பக்கம் முயற்சி செய்வது. எப்படி? உடல் நோய் உற்றவன் மருத்துவத்தை தேடுகிறான் தன்னுடைய உடல் சுகமாக வேண்டும் என்று. ஒரு பசித்தவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய பசியை போக்குவதற்கு உணவை தேடுகிறான். அது போலதான் எல்லா விஷயங்களையும் நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை படைத்து வச்சிருக்கிறான், சொர்க்கத்தை அடையணும் என்று அதற்காக முயற்சி செய்யறது. முயற்சி செய்ய வேண்டியது முடிவு என்னவோ அல்லாஹ்விடத்திலிருந்து அதை புரிந்து கொள்வது. எது ஒன்று கிடைத்தாலும் இது என்னுடைய திறமையால கிடைத்தது என்று தன்னை புகழ்ந்து கொள்ளாமல் அல்லாஹ்வை புகழ்வது. எதுவும் ஒன்று நமக்கு கிடைக்காம போயிருச்சுன்னா அதுக்காக வேண்டி வருத்தப்படாம அல்லாஹ் நாட்டம் இல்லை நமக்கு கிடைக்கல என்று பொறுத்துக் கொள்வது. குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை நமக்கு தெளிவா சொல்றான். விதியினுடைய நன்மைகள்ல உங்களுக்கு கொடுத்ததை கொண்டு நீங்கள் தற்பெருமை கொள்ளாமல் இருப்பதற்காகவும், உங்களுக்கு தவறிவிட்டதை நினைத்து நீங்கள் மனத்துக்கம் அடையாமல் இருப்பதற்காகவும் அல்லாஹ் அனைத்தையும் முன்கூட்டியே எழுதிவிட்டான் என்று. வேற கேள்வி? சூரா அல் ஹதீத் 57வது அத்தியாயத்தினுடைய 23வது வசனம், 22-23 கண்டிப்பா படிச்சு பாருங்க. மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுஸிக்கும் இல்லா ஃபி கிதாபின் மின் கப்லி அன் நப்ரஹா இன் தாலிக அலா அல்லாஹ் யஸீர் لكي لا تأسوا على ما فاتكم ولا تفرحوا بما أتاكم والله لا يحب كل مختال فخور. பூமியில் எந்த ஒரு நிகழ்வு ஏற்பட்டாலும் அல்லது உங்களுடைய ஆன்மாக்களில் உங்களுக்கு ஏற்பட்டாலும் அதை நாம் இந்த பூமியில் உருவாக்குவதற்கு முன்பே பதிவு புத்தகத்தில் இல்லாமல் இல்லை. இது அல்லாஹ்விற்கு மிக இலகுவான ஒன்று. உங்களுக்கு தவறிவிட்டதை நினைத்து நீங்கள் மன துக்கம் அடையாமல் இருப்பதற்காகவும், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததை கொண்டு நீங்கள் தற்பெருமை கொள்ளாமல் இருப்பதற்காகவும் அல்லாஹ் இப்படி விதியை ஏற்பாடு செய்தான். பெருமை அளிக்கின்ற கர்வம் கொள்கிற எவரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை. அல் ஹதீத் 57:22-23 ஆமா, இன்னொரு கேள்வி வந்திருக்குதே. ஹிஜாப் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? பலர் பல பேர் பலவிதமாக அணிகின்றனர். ஷார்ட்டா லாங்கா? முகத்தை மூடுகிற ஒரு பெண் காலுறையும் கண்டிப்பாக அணிய வேண்டுமா? ஹிஜாப் என்பது மெல்லிய துணிகளால் இருக்கக்கூடாது. உள்ளே அணிந்திருக்கிற ஆடையின் நிறங்கள் தெரியும் விதமாகவோ அல்லது உள்ளே அணிந்திருக்கின்ற ஆபரணங்கள் தெரியும் விதமாகவோ மெல்லிய துணியாக இருக்கக்கூடாது. சற்று தடிப்பமானதாக இருக்க வேண்டும். உடலோடு ஒட்டியதாக நெருங்கியதாக இருக்கக்கூடாது. உடலை விட்டு பிரிந்ததாக லூஸாக ஃப்ரீயாக இருக்க வேண்டும். ஆண்களின் ஆடைக்கு ஒப்பானதாக இருக்கக்கூடாது. மறைக்கப்பட வேண்டிய அனைத்து பகுதிகளையும் ஆடைகளையும் மறைக்கக்கூடிய அளவுக்கு அது பெரியதாக இருக்க வேண்டும். போர்வையாகவோ அல்லது டிரெஸ் ஆகவோ இருந்தாலும் அந்த அளவுக்கு பெரியதாக இருக்க வேண்டும். அதுவே ஒரு அலங்காரமாக தெரியும் அளவிற்கு அலங்காரமான ஆடையாக அலங்காரமான போர்வையாக இருக்கக்கூடாது. அலங்காரத்தை மறைப்பதற்கு பயன்படுத்துகிறது. ஒரு சாதாரணமான துணியாக போர்வையாக இருக்க வேண்டும். எவ்வளவு நீளமாக இருக்கிறதோ அவ்வளவு சிறப்பு. உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார்கள், ஆண்கள் தங்கள் கரண்டைக்காலுக்கு மேலே, அதாவது தங்களுடைய அந்த கெண்டைக்காலின் பகுதி வரை ஆடை அணிய வேண்டும் என்று சொல்லும் போது அன்னை அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, பெண்கள் என்ன செய்வது என்று. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் ஒரு ஜான் இறக்கிக் கொள்ளுங்கள் என்று. அப்போது அன்னை சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அப்போதும் எங்களுக்கு கால் தெரியுமே, இப்ப கெண்டைக்கால பாதின்னு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜான் சொன்னா அப்ப அங்க கால் தெரியுமே என்று கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அப்போது ஒரு முழம் இறக்கிக் கொள்ளுங்கள் என்று. அப்போ அவங்க அடுத்து கேட்கிறாங்க, யார சொல்ல அப்ப பாதையில வரும்போது ஏதாவது அசுத்தங்கள் பட்டு ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடுத்த பகுதி அதை சுத்தம் செய்துவிடும், ஒரு பகுதியில பட்டாலும் அடுத்த மண்ணுள்ள பகுதியில் அது தேய்க்கும் பொழுது அது சுத்தமாயிடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு அந்த சட்டத்தை சொன்னார்கள். ஆகவே இந்த ஹதீஸின் அடிப்படையிலும் திருமதியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், பெண்கள் முழுமையாக அவுரத் என்று வருகின்ற ஹதீஸிலும் ஒரு பெண் வெளியே செல்லும் பொழுது பாலுரை அணிந்தவளாகவும் கையுறை அணிந்தவளாகவும் செல்வதுதான் முழுமையான ஹிஜாப். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராமுடைய ஆடைக்கு வரும் பொழுது குறிப்பாக பெண்களை பற்றி சொல்லும் போது முகத்திரை அணிய மாட்டால், கையுறை அணிய மாட்டால், காலுறை அணிய மாட்டாள் என்று குறிப்பிடுகிறார்கள். இஹ்ராம்ல நோ சாக்ஸ், நோ கிளவுஸ், நோ நோ ஸ்பேஸ். அதனாலதான் அன்னை உம்மு ஸலமா கேட்கிறாங்க, இப்ப ஒரு முழம் நீங்க பர்தாவை நீட்டிட்டீங்கன்னு சொன்னா அப்ப கால் மறைஞ்சிரும், புரியுதா இல்லையா? இப்ப கெண்டை கால்ல இருந்து ஒரு முழம் அவங்கவுங்களுடைய கால் கைக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒரு முழம் நீட்டிட்டீங்கன்னு சொன்னா அப்ப கால் பகுதி முழுசா மறைச்சிடும். இதான் முழுமையான ஹிஜாப். ஆமா, அதாவது பல பேர் ஃபித்னாக்களுடைய அந்த விபரீதத்தை அறிய மாட்டேங்கிறாங்க. ஒரு பெண் அணியக்கூடிய செருப்பு ஒண்ணு இருக்கிறது, அந்த செருப்பே ஒரு ஃபித்னாவை ஏற்படுத்தக்கூடியது. பெண் போட்டு செருப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த செருப்பு பாருங்க. அதே போல அவங்களுடைய டிரெஸ் சாதாரணமா இப்ப கடைகள்லயே சாதாரணமா ஹேங்கர் போட்டு மாட்டி வைக்கிறது இருக்குது. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு சொல்றாங்க, ஃபித்னாக்களுடைய முழு வாசலையும் அடைச்சதுக்கு பிறகுதான் ஜினாவுக்கு அவ்வளவு பெரிய தண்டனை. எப்படி ஃபித்னாவுக்கு உண்டான அத்தனை வாசல்களையும் அடைச்சதுக்கு பிறகும் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஜினாவுக்கு போறாங்கன்னு சொன்னா அப்ப அந்த தண்டனையை கண்டிப்பா நிறைவேற்றி ஆகணும், அந்த ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்தி ஆகணும். இங்க என்ன நடக்குது, அதுக்குண்டான எல்லா வழிகளையும் திறந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மட்டும் போகாதீங்கன்னா. அதாவது ஒரு பெண் முஷ்தஹாத் என்று சொல்லுவாங்க, 9 வயசை தாண்டிட்டாலே அவங்க வந்து அந்த பாலியுடைய பருவத்தை எட்டும் பொழுது முஷ்தஹாத் என்று சொல்லுவாங்க, அவர்கள் வந்து ஆண்களிலிருந்து தூரமாக இருக்க வேண்டும். எப்ப பாலி ஆயிட்டாங்களோ அப்ப கண்டிப்பா அவர்களுக்கு ஹிஜாபு கடமையாயிடுது. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல இந்த யாரு ரொம்ப வயது முதிர்ந்து தள்ளாடி, இப்ப நம்ம தமிழ்ல சொல்றதா இருந்தா கிழவின்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா அவர்கள் தங்களுடைய இந்த பர்தா கட்டுப்பாட்டுல கொஞ்சம் தளர்த்துறது அவங்க மேல குற்றம் இல்ல. இப்ப அவங்க முகத்தை திறந்து வர்றதோ அல்லது இப்போ ஒரு வாலிப பெண் கடைபிடிக்கக்கூடிய அந்த ஹிஜாபுடைய அளவுல கொஞ்சத்தை அவங்க தளர்த்துறதுக்கு அவங்க மேல குற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நேரடியா குர்ஆன்லயே அது இருக்குது. அது வந்து என்ன சொன்னா காலில் சலங்கை கட்டி கொண்டு அவர்கள் வந்து நடக்கக்கூடாது. கொலுசு போடுறாங்கல்ல, கொலுசுல மணி உள்ள கொலுசு கட்டிக்கிட்டு நடக்கூடாது. அல்லாஹ் தருகிறான், வலா யுதரிபுன பி அர்ஜுலிஹின்ன லியுஅலம மா யுக்ஃபீன மின் ஸீனத்ஹின்ன, தாங்கள் மறைத்திருக்கிற அலங்காரங்களை வெளிப்படுத்தும் விதமாக தங்கள் கால்களை பூமியிலே தட்டி நடப்பது. சாதாரணமா ஷூ போட்டு நடக்கும்போது கூட, செருப்பு போட்டு நடக்கும்போது கூட சத்தம் வர மாதிரி தட்டி நடக்கக்கூடாது. புரியுதுங்களா? சூரா 100:24 60வது வசனம் அல்லாஹ் சூரா வல் கவாஇது மின நிசா இல்லா சிலா யர்ஜூன நிகாஹன், இனிமே திருமணமே நடக்காது என்ற நிலையில் உள்ள பெண்கள், வீட்டிலேயே அமர்ந்து விட்ட வயதான பெண்கள், அவர்கள் தங்களுடைய ஆடைகளை சற்று தளர்த்தி கொண்டு வெளியே செல்வதில் தப்பு கிடையாது. ஆனால் அலங்காரங்களை வெளிப்படுத்தி கவர்ச்சியான விதத்தில் அவர்களும் செல்லக்கூடாது. கைர முத்தபர் ரிஜாத்தின் பிசினஸின் வயஸ்தாபிஃப்ன, இருப்பினும் அவர்களும் மிக ஒழுக்கத்தோடு நடந்து கொள்வதுதான் ஹைருல்லஹுன், அவர்களுக்கும் சிறந்தது. வல்லாஹு ஸமீஉன் அலீம். ஒரு பெண் ஜில்பாபணி ஆர்வமாக இருக்கும்போது கணவன் தடையாக இருப்பின் என்ன செய்யலாம்? முடிஞ்ச அளவுக்கு சொல்லி பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு அவரை புரிய வைங்க, அது சம்பந்தமான நல்ல தெளிவுள்ள மார்க்க அறிஞர்கள்ட்ட கூட்டிட்டு போய் அவரை புரிய வைக்க முயற்சி பண்ணுங்க, இல்லைன்னா தலாக் வாங்கிக்கங்க.
அதே ஆப்போசிட் கேள்வி, இதேதான். ஒரு புருஷன் வந்து விருப்பப்படுறாரு மனைவி வந்து ஃபுல்லா மூடி இருக்கணும்னு சொல்லிட்டு, ஆனா மனைவிக்கு வந்து விருப்பம் இல்ல, நான் தான் தான் போட்டிருக்கேன், கௌர்கா போட்டிருக்கேன், முகத்தை மூடுறது வந்து தேவையில்லையா, அல்லாவது நீங்க ஏன் ஃபோர்ஸ் பண்றீங்கன்னு கேக்குறாங்கல்ல. அப்ப புருஷனுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கு? ஏன்னா புருஷன் மனைவிட்ட வந்து
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கணவன் கட்டளையிடும் போது மனைவி கட்டுப்பட வேண்டும் என்று. ஹராம் அல்லாத மற்ற விஷயங்களிலே கணவன் கட்டளையிடும் போது மனைவி கட்டுப்பட்டாக வேண்டும். இப்ப இது ஃபர்தா முஸ்தஹப்பா என்று இருக்கும்போது கணவன் அந்த முஸ்தஹப்பை விரும்பும் போது மனைவி அதற்கு கட்டுப்பட்டு ஆக வேண்டும். கட்டுப்பட மறுக்கிறாங்க, சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா சொல்லி சொல்லி பாருங்க, முடியலன்னா அப்புறம் பிரச்சனையே முடிச்சுக்குங்க. ஹிஜ்ரத் செஞ்சிருங்க அந்த ஊரை விட்டு, இந்த ஊரை விட்டு ஹிஜ்ரத் செஞ்சிருங்க. அர்துல்லாஹி வாசி ஆசம் இந்த பத்ரு போர்ல சொல்ல நான் நினைச்சேன், சொல்ல முடியல. மக்கா மூமின்கள், மக்கால இருந்தவங்க பலர் நிர்பந்தத்தால பதிலு போருக்கு அழைத்து வரப்பட்டுட்டாங்க. அப்ப அதுல ஒரு கூட்டம் மைதானத்துல ரெண்டு பக்கமும் அணிவகுத்து நின்றதற்கு பிறகு சமயம் பார்த்து அந்த கூட்டத்தை விட்டு வெளியாகி ரசூலுல்லாஹ்வோட வந்து சேர்ந்துகிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல ஒரு கூட்டம், நம்ம இவ்வளவு தூரம் சொல்லி நம்மளை கூட்டிட்டு வந்துட்டாங்க, இப்ப எப்படி போய் நம்ம அங்க போய் சேர்றது, சரி பரவாயில்ல எதிரணியில நின்று சண்டை போட்டுருவோம் அப்படின்னு சண்டை போட்டு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். இப்ப இவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல வசனம் இருக்கணும். அப்ப சில பேர் கேட்கறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ல, யார் ரசூலல்லாஹ், இந்த மாதிரி சில பேர் வந்து முஸ்லீமா இருந்தாங்க ஆனா வந்து ஹிஜ்ரத் செஞ்சு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல, இப்ப இந்த மாதிரி நேரத்துல வந்தாங்க ஆனா அவங்க வந்து எதிரணியில இருந்து கொல்லப்பட்டாங்க, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொல்றதுக்கு முன்னாடி அல்லாஹ் பதில் இறக்கிட்டான், அவங்க எல்லாம் நிரந்தர நரகவாசின்னு சொல்லி. சூரா அன்-நிசா 4வது அத்தியாயத்தினுடைய 97வது வசனம், நிச்சயமாக வானவர்கள் எந்த மக்களை உயிர் கைப்பற்றினார்களோ அவர்களோ அநியாயக்காரர்களாக இருக்கும் நிலையில், இத ஹிஜ்ரத் செஞ்சு வராம இருந்ததையும் கடைசி நேரம் வரைக்கும் வாய்ப்பு இருந்தும் ரசூலுல்லாஹ்வோட வந்து ஜாயின்ட் ஆகாம முஸ்லீம்களை எதிர்த்து அவங்க போர் செஞ்சதை பத்தி அல்லாஹ் சொல்றான். அப்ப மலக்குகள் உயிர் வாங்கும் போது கேட்டார்கள், நீங்கள் ஏன் ஹிஜ்ரத் செய்யவில்லை என்று. அப்போது அவர்கள் சொன்னார்கள், பூமியில் நாங்கள் பலவீனமானவர்களாக இருந்தோமே என்று. அப்போது மலக்குகள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பூமி தான் விசாலமாக இருந்ததே, நீங்கள் சென்றிருக்கிறாம் அல்லவா என்று அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹ் கூறுகிறான், இவர்களுடைய தங்குமிடம் நரகம்தான், முடிவுகளில் மிக கெட்ட முடிவு நரகமே. ஆனால் ஆண்களில் யார் உண்மையில் பலவீனப்பட்டிருந்தார்களோ, கை கால் நுண்டி அன்னைக்கு சொன்னமா இல்லையா, கண் குருடு அந்த மாதிரி இருந்தார்களோ, அதுபோல பெண்கள் குழந்தைகள் இவர்கள் மீது குற்றம் இல்லை. அன்பும் இவர்களை அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் மன்னிப்பானும் பிழை பொறுப்பவனுமாக இருக்கிறான். வேற இது ஓலை வந்ததா? நான் வந்து இந்த பிரச்சனை வரும்போது இதோட சேர்த்து இந்த செய்திகளையும் சொல்லிக்கிறேன். பெரும்பாலும் இந்த மன முறிவுகள் என்பது எதுல ஏற்படுதுன்னு சொன்னா, அன்னைக்கு கூட நம்ம பயன்ல சொன்ன நினைக்கிறேன், சுய விருப்பு வெறுப்புல ஏற்படுது. மார்க்கு காரணங்களுக்காக வேண்டி நடக்கிறது இல்ல. தொழுகை இல்லாத ஆணோட சேர்ந்து வாழ்றாங்க, மது குடிக்கிற ஆண்களோட சேர்ந்து வாழ்றாங்க தொழுகிற பெண்கள், அதே போல புகைப்பிடித்தல் சிகரெட்டு குடிக்கிற ஆண்களோட சேர்ந்து வாழ்றாங்க, அதுபோல இந்த புகையிலை சார்ந்த பாக்குகள் இந்த பழக்க வழக்கங்கள் இருக்கா இல்லையா, அது சாப்பிடுற மக்களோட சேர்ந்து வாழ்றாங்க. ஆனா அதே கணவர் அல்லது ஒரு தொழுகையாளியான கணவர் தன்னுடைய சில விருப்பங்களை நிறைவேற்றாததுனால அவர்கிட்ட முறைச்சிக்கிட்டு போறாங்க. யார்கிட்ட முரண்பாடா நடக்கணுமோ அங்க இணங்கி போறாங்க. பெரும்பாவங்களை செய்யக்கூடிய தொழுகை இல்லாத அல்லது பெரிய ஹராமை செய்யக்கூடியவர்களோட இணங்கி போறாங்க. ஆனால் மார்க்கத்தை பேணி கொண்டு தன்னுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பை நிறைவேற்றாத ஒரு கணவனோட மக்கள் இன்னைக்கு வெறுத்து சண்டை சச்சரவுகளை அவங்க கையாளுறாங்க. இப்ப உண்மையிலேயே மூத்த மார்க்க அறிஞர்களுடைய புத்தகங்களை நீங்க பார்த்து, மூத்த அறிஞர்கள் அவர்களுடைய புத்தகங்களை பார்க்கும்போது ஒரு பெண் தலாக்கு கேட்பதற்கு அனுமதிக்கப்பட்ட காரணம் என்ன? ஏனென்றால் எந்த ஒரு பெண் தனது கணவரிடமிருந்து தகுந்த காரணம் இல்லாமல் ஹுலா பிரிவை கேட்பாளோ அவள் சொர்க்கத்தின் வாசனையை கூட நுகரமாட்டாள் என்று கடுமையான ஹதீஸ் வருது. அப்ப என்ன காரணங்கள், ஆகமாக்கப்பட்ட காரணங்கள் என்று சொன்னா, அந்த ஆண் தொழுகையை அலட்சியம் செய்பவனாக, தொழுகையை விடக்கூடியவனாக, மார்க்க ஃபர்துகளை புறக்கணிப்பவனாக இருந்தால், அல்லது பெரும்பாவங்களில் ஒன்றை பழக்கமாக செய்யக்கூடியவனாக இருந்தால், அவனை விட்டு அந்த பெண் விலகுவதற்கு அனுமதி கோருவது, கேட்பது முற்றிலும் அனுமதிக்கப்பட்டது. சரிங்களா? இது போக உப்புச்சப்புள்ளாத காரணம் என்ன காரணம்? கப்பல் போயிட்டு வந்துட்டு பெட்டியை எங்க வீட்டுல வச்சு திறக்கல, அம்மா வீட்டுல வச்சு திறந்தாரு. அம்மாவுக்கு காசு அனுப்பி எனக்கு கொடுக்க சொல்றாரு, நான் கட்டின மனைவி ஆச்சுல எனக்குல அனுப்பணும். இதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கு. கணவனோட வாழ மாட்டேன்னு சொல்றதுக்கு என்ன, எனக்கு கம்மியா கொடுக்கறாரு, அக்கா தங்கச்சிக்கு நிறைய கொடுக்கறாரு. இப்படி எக்கச்சக்கமான சாதாரண பிரச்சனை. ஏன்னா நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து மக்களுக்கு மத்தியில் அங்கே பேசுறப்படுறதுனால வரக்கூடிய பிரச்சனை. ஒரு பெண்ணு வந்தாங்க, வந்துட்டு இது ரெண்டு காரணம் சொன்னாங்க. ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, மாசம் சம்பளம் வாங்கிட்டு அப்படியே கொண்டு போய் அம்மாட்ட கொடுத்துறாரு, அதுக்கப்புறமா வாங்கிட்டு வராரு, என்ன அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனைன்னு சொன்னா, மத்தியான சாப்பாடு என் வீட்டில் வந்து சாப்பிட மாட்டேங்கிறாரு, அம்மா வீட்டில் போய் சாப்பிட்றாரு, இதுக்கு புலாகணுமா? இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. இதுதான் அடிப்படை. எது? அதாவது மார்க்க அடிப்படைகள்ல அவர்களிடத்துல முரண்பாடு இருந்துச்சுன்னா, முதல்ல அது அதாவது படுக்கையை விட்டு விலகி இருந்து கொண்டு, எப்படி ஆண்களுக்கு கட்டளையோ அதே போல இருந்து கொண்டு அவருக்கு முதல்ல அறிவுரை செய்யணும். அவர் திருந்துறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்கணும். அழகிய உபதேசத்தை கொண்டு அல்லது நல்ல அறிஞர்களுடைய அந்த சபையை கொண்டு அவர் திருந்துறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்கணும். படுக்கையை தவிர்த்திருப்பதோட இவ்வளவெல்லாம் செஞ்சும் அவர் திருந்துறதுக்கு தயார் இல்லைன்னு சொன்னா, கொஞ்சம் தூரமா இன்னும் விலகி இருக்கிறது, அதுக்கு மேலேயும் அவர் திருந்த மாட்டேங்கிறார் சொன்னா, அப்ப அந்த பெண் அந்த கணவனிடத்திலிருந்து விடுதலையை கோரலாம். அதே போல இந்த தாடி விஷயங்கள்லையும் சரி, எப்படி வந்து பெண்களுக்கு ஹிஜாப் ஒரு கட்டாயமோ, அதே போல ஆண்களுக்கு வந்து தாடி ஒரு கட்டாயமான சுண்ணத்து. சில பேர் இதுல ரொம்பவும் ஒரு அலட்சிய போக்க கையாளுறாங்க. இதுலயும் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். அதனால நான் என்ன பொதுவா அறிவுரை சொல்றதுன்னு சொன்னா, தாடி இல்லாத ஆம்பளைய கட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா தாடி வைக்க சொல்லிடலான்னு நீங்க ஆசைப்படுறதை விட, உங்களுக்கு மாப்பிள்ள பார்க்கும்போது தெளிவா சொல்லிடுங்க, எனக்கு தாடி உள்ள மாப்பிள்ளையா பாருங்க தான் சொல்லிட்டு, அல்லது வாப்பான்னு சொல்லிடுங்க. என்ன என்ன சிதிக் பாய்? அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. எதுக்கு தாடி இல்லாதவரை கட்டிக்கிட்டு நீங்க பேணுதல் உள்ளவரா இருந்துட்டு அதுக்கப்புறம் பொழுது அன்னைக்கு நீ தாடி வை தாடி வை தாடி வைன்னு சொல்ல அல்ஹம்துல்லா அவருக்கு நேர் வழி இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னு சொன்னா நான் தாடி வைக்க மாட்டேன் தாடி வைக்க மாட்டேன்னு சண்டை போட, அப்புறம் உங்களுக்கு சேர்ந்து பிரச்சனை வர, நீ இப்ப பயானுக்கு போறதுனால தானே இப்படி பேசுற, நீ இனிமே பயானுக்கு போவாது, நீ இப்ப வந்து கல்வி பாடங்களுக்கு போறதுனால தானே இப்படி பேசுற, நீ இனிமே அதுக்கே போவாத அப்படின்னு தடை போட்டு பிரச்சனை ஆகிறதுக்கு உங்களுக்கு முன்னாடியே நீங்க உங்களுக்கு மார்க் விஷயங்கள்ல என்னென்ன பிரின்சிபல்களை நீங்கள் பின்பற்றுகிறீர்களோ அந்த பிரின்சிபலுக்கு உட்பட்ட கணவனாக தேர்ந்தெடுக்கும்படி உங்க வாப்பாட்ட சொல்லுங்க, அண்ணன்ட்ட சொல்லுங்க, தாய்மாமாட்ட சொல்லுங்க, சாச்சாட்ட சொல்லுங்க, நீங்களா தேட ஆரம்பிச்சிடாதீங்க. அதையும் சொல்லிக்கணும் இந்த ஊர்ல. அப்ப அவங்கள நம்ப வேணாம்னு சொல்லிட வேண்டியது. அப்புறம் வந்து ஒரு தௌஹீது பெண்ணுக்கு தௌஹீது மாப்பிள்ளையை மட்டும்தான் தேட வேண்டுமா, அல்லது சாதாரண முஸ்லீம் இடையில ஒன்னு அடிச்சுட்டு திரும்ப அடிச்சுட்டாங்க, அது நல்ல கேள்விதான், அதுதான் கரெக்ட். அதாவது கொள்கைக்கு மாற்றம் இல்லாமல் இருந்தால் போதுமா, பரவாயில்லையா, அது அடிச்சது கரெக்ட், அதுக்கு பதில் இருக்கிறார். அதாவது தௌஹீது தௌஹீதுங்கிற பேரை முதல்ல கொஞ்சம் நம்ம நிப்பாட்டணும் சரிங்களா. தௌஹீதுனா இஸ்லாமிய கான்செப்ட்ல அது ஒரு விஷயம், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குவது, இணை வைக்காமல் இருப்பது, அது வந்து ஒரு பார்ட் தான், அதுவே மார்க்கம் அல்ல. குரான் ஹதீஸ் முழுமையாக மார்க்கத்தை பின்பற்றுதல், அல்லது குரான் ஹதீஸ் அடிப்படையில் வாழுதல், அல்லது சிறப்பிற்குரிய முன்னோர்களின் வாழ்க்கைப்படி வாழுதல், இதான் வந்து ஒரு பரிபூரணமான ஒரு வார்த்தை, எல்லாமே அடங்கிய ஒரு வார்த்தை, இதை தான் நம்ம பயன்படுத்தணும். இப்ப ஒருத்தரிடத்துல கொள்கை சரியா இருக்குது, ஓரளவுக்கு குணமும் சரியா இருக்குது, வேற ஏதாவது சின்ன சின்ன வித்தியாசம் இருந்துச்சுன்னு சொன்னா அட்ஜஸ்ட் செய்து கொள்ளப்படும் முடியாத வித்தியாசமா இருந்தா பரவாயில்லை சரிங்களா. எனக்கு வந்து அதாவது தௌஹீதுன்னு இந்த பழக்கத்துல இருக்கு பாருங்க, இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப எல்லாம் ஜமாத்து ஜமாத்து தானே, இப்ப தௌஹீதுலாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஜமாத்து என்ன எல்லாம் பார்ட்டி, தமிழ்ல சொல்றதா இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா ஜமாத்துக்கு டிரான்ஸ்லேஷன் பார்ட்டி, எந்த பார்ட்டி சேர்ந்த, இப்ப நீங்க வந்து இந்த பார்ட்டி ஏ பார்ட்டி சேர்ந்த பொண்ணா இருந்தா ஏ பார்ட்டி மாப்பிள்ள, பி பார்ட்டி சேர்ந்த பொண்ணா இருந்தா பி பார்ட்டி, சி பார்ட்டியா இருந்தா சி பார்ட்டி, அப்படித்தான் இன்னைக்கு ஆகி போயிருச்சு. ஆனா இது வந்து சரியான நிலைப்பாடு கிடையாது. இதுல ஒழுக்கமுள்ள மார்க்கப்பட்டுள்ள ஆண் யாரா இருந்தாலும் முஸ்லீம்கள் அவங்களுக்கு நீங்க கொடுக்கலாம், ஒழுக்கமுள்ள மார்க்கப்பட்டுள்ள பெண் யாரா இருந்தாலும் அவங்களை நீங்க எடுத்துக்கலாம். அதனால பார்ட்டி பார்க்காதீங்க. இது சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் இன்னும் கேள்வி இருந்துச்சுன்னா அடுத்து ஷேக் அப்துல் காதர் மதுரை இன்னைக்கு சாயந்தரம் கிளாஸ் எடுக்கிறாங்க, குடும்ப வாழ்க்கையை பற்றி நீங்க அங்க கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ்.
ஒரு விதவை இருக்காங்க, அவங்க வந்து அவங்களுக்கு தகப்பன் இல்லை, சகோதரி இல்லை, சகோதரி இருக்காங்க இருந்தும் மாஸ்க சைட்ல இல்லை. அப்ப வந்து ஒரு
மஸ்ஜிதுடைய இமாம் அல்லது ஒரு மஸ்ஜிதுடைய ஜமாத்துல உள்ள முத்தவள்ளி அல்லது ஜமாத்துல உள்ள அமீர் தலைவர் அவங்க பொறுப்படுக்கலாம்,
அவங்கள்ட்ட
அவங்கள்ட்ட பேசி அவங்க முன்னின்று நடத்தி வைப்பாங்க. விதவைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சில சலுகை இருக்கதான் மார்க்கறிங்க எழுதுறாங்க அவர்கள், அதாவது கன்னி பெண்களுக்கு ஒரு சட்டம், விதவைகளுக்கு ஒரு சட்டம் இருக்குது. விதவைகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து தங்களுடைய மணமகனை தாங்களே கூட தேர்ந்தெடுக்கலாம், ஆனால் நிக்காக நடத்தி வைக்கும் பொழுது ஒரு வழி இருக்கிறது மிக சரியானது. கையில கொண்டு வரலையா இங்க வாங்கி வா, என்ன சொல்ற முடிக்க சொல்லிட்டாங்களா, கட்டளை வந்துருச்சு. ஐயா என்ன
சொன்னாங்க,
என்ன பாரு நீ அப்பதான் நான் முடிக்க முடியும். சரி ஓகேவா, முடிச்சாச்சு. سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك. اقول قولي هذا واستغفر الله لي ولكم والسلام عليكم ورحمه الله وبركاته.